இருக்கும். வாரம் ஒரு அலசல், நல்லவர்களுக்கு நல்ல எதிர்காலம். அமுதன் யாசகன் என அண்ணன் தம்பி இருவர். அப்பாவின் இறப்புக்கு பின்னர் அவருடைய வியாபாரத்தை இவ்விருவரும் கவனித்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஒருமுறை ஒரு கிராமத்திற்கு போய் தங்களுக்கு வரவேண்டிய 1000 பவுன்களை வசூலித்தனர். அதனை ஒரு சாக்குப்பையில் போட்டுக்கொண்டு இருவரும் ஊர் திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர். படகுக்காரர் எங்கோ போயிருந்ததால் தம்பியிடம் அந்த பையை கொடுத்துவிட்டு சற்று கண்மூடி தூங்கினார் அண்ணன். இதற்குள் தம்பி அதே போன்ற ஒரு சாக்குப்பையில் கற்களை வைத்து கட்டி அதனை ஒளித்து கொண்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் படகுக்காரர் வரவே தம்பி தன் அண்ணனை எழுப்பி அவரோடு படகில் ஏறி உட்கார்ந்தார். படகும் கிளம்பியது. படகு நடு ஆற்றில் போகும்போது தம்பி ஒரு பையை எடுத்து ஆற்றில் நழுவவிட்டு, ஐயோ அண்ணா, நம்முடைய பவுன்கள் பை ஆற்றில் விழுந்துவிட்டதே என கூறினார். போனால் போகட்டும், அது நமக்குரியதாக இருந்தால் நமக்கே கிடைக்கும் என கூறினார் அண்ணன் அமுதன். தம்பியும் தான் தந்திரமாக 1000 பவுன்களை தட்டிவிட்டதாக எண்ணி மகிழ்ந்தார். ஆனால் அவர் அவசரத்தில் ஆற்றில் போட்டது பவுன்கள் பையைத்தான். கற்களை வைத்து கட்டிய பைதான் அவரிடம் இருந்தது. அந்த ஆற்றில் இருந்த ஒரு பூதம் தம்பி பையை ஆற்றில் போட்டதும் ஒரு மீனை உடனே விழுங்கச் சொல்லி கட்டளையிட்டது. மீனும் அப்பூதம் சொன்னபடி நடந்தது. பூதம் தம்பி செய்த மோசடியை புரிந்து கொண்டது. எனவே அந்த பையை எப்படியும் அண்ணனிடம் சேர்த்துவிட எண்ணி அதனை விழுங்கிய மீன் எங்கும் போகாதபடி காவல் காத்தது.
அண்ணனும் தம்பியும் காசிக்கு வந்து தங்கள் வீட்டை அடைந்தனர். தம்பி வீட்டில் தனியாக ஒரு இடத்திற்கு போய் தன்னிடமிருந்து பையை அவிழ்த்து பார்த்தார். அதில் கற்கள் இருப்பதைக் கண்டு, ஐயோ, நான் அண்ணனை ஏமாற்ற எண்ணி நானே ஏமாந்தேனே என்று எண்ணி மனம் புழுங்கினார். அன்று சில மீனவர்கள் ஆற்றில் வலை போட்டபோது பூதம் மீனவராக மாறி அந்த மீனை எடுத்துக்கொண்டு அண்ணனின் வீட்டுக்குச் சென்றது. அண்ணன் அந்த மீனவர் கேட்டபடி 1 பவுனை கொடுத்து அந்த மீனை வாங்கிக் கொண்டார். அதனை அவர் தன் மனைவியிடம் கொடுக்கவே அவர் அதனை 2 நறுக்கினார். அதன் வயிற்றிலிருந்த பவுன்கள் பை வெளியே விழுந்தது. இதைக் கண்டு திகைத்தார் அமுதன். இது நம் பவுன்களே, இதனை நம்மிடம் கொடுக்கவே இந்த மீனவர் வந்திருக்கின்றார், இவருக்கு எப்படி இது கிடைத்தது என்று எண்ணி வியந்தார் அமுதன். அப்போது, அமுதா, நீர் மிகவும் நல்லவர். இந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்கின்றீர். ஒருமுறை நீங்கள் படகில் சென்றபோது உம் கையிலிருந்து நழுவிய உணவு பொட்டலத்தை உண்டேன். அது எனக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தது. அதனால்தான் உம்முடைய பவுன்கள் பையை உனது தம்பி வேண்டுமென்றே தூக்கி வீசிய போது அதை விழுங்கும்படி இந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தேன். அந்த மீனையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். நல்லவர்களுக்கு எல்லாமே நல்லதாய்தான் நடக்கும் என்று சொல்லி அந்த பூதம் மறைந்தது. அதை கேட்டு மகிழ்ந்தார் அமுதன். மறைக்காமல் அதில் பாதியான 500 பவுன்களை தன் தம்பியிடம் கொடுத்தார்.
நல்லவர்களுக்கு எல்லாமே நல்லதாய்த்தான் நடக்கும். எம் இனிய வத்திக்கான் வானொலி நேயர்களே, கடந்த ஜூலை 2 சமூக வலைத்தளங்களில் ஒரு சிறுவன் உச்சத்தில் வைத்து கொண்டாடப்பட்டார். கடலில் தத்தளித்த உயிர், காப்பாற்றிய இளம் தளிர், சூர்யா மட்டும் இல்லையென்றால் என்று ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருந்தன. இச்செய்தி கேள்விப்பட்டதிலிருந்து சூர்யாவுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டு குரல்கள் எழுந்து கொண்டிருந்தன. 10th படிக்கும் சிறுவன் சூர்யா என்ன செய்தார் என்பது நேயர்களுக்கு தெரிந்திருக்கலாம். கடந்த ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமையன்று வழக்கம் போல சென்னையின் அழகிய மெரினா கடற்கரை மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. பலர் கடற்கரையில் அமர்ந்து கடற்காற்றை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். பலர் கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் கல்லூரி மாணவர்கள் 5 குதூகூல கூச்சல் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அபய குரலாக அக்கூச்சல் மாறியது. ஆனால் உற்சாக கூச்சல் என்றே கரையில் இருந்தவர்களால் உணரப்பட்டது. அதே சமயம் அது உயிர்கூச்சல் என்பதை உணர்ந்தார் கடற்கரையில் சுக்கு காப்பி விற்றுக்கொண்டிருந்த சிறுவன் சூர்யா. உடனே சூர்யா காப்பி கேனை கீழே வைத்துவிட்டு சிங்கம் போல சீறி பாய்ந்தார் கடலில். சூர்யா சென்ற வேகத்தை பார்த்தபோதுதான் கரையிலிருந்த கூட்டத்துக்கு ஏதோ விபரீதம் என்று புரிந்தது. அனைவரும் பதற்றமடைந்தனர். 5 மாணவர்களில் 2 கரைக்கு வந்துவிட மற்ற 3 மயங்கிய நிலையில் அலையில் சிக்கினர். அதில் ஒருவரை சூர்யா போராடி கரைக்கு இழுத்து வர மற்ற இருவரையும் அங்கிருந்த மீனவர்கள் படையில் அள்ளிப்போட்டு கொண்டு வந்தனர். சூர்யாவால் காப்பாற்றப்பட்டவர் சற்று நேரத்திலேயே சுயநினைவை பெற்றுவிட மற்ற இருவரும் மூச்சு பேச்சற்ற நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதில் ஒருவர் உயிர் பிழைத்து கொள்ள மற்றவர் பரிதாபமாக இறந்து போனார்.
சிறுவன் சூர்யாவின் குடும்பம் வறுமையினால் வாடும் குடும்பம். சூர்யாவின் அப்பா அம்மா கடற்கரையில் சோளம் மாங்காய் விற்பவர்கள். அந்த வீட்டில் படிக்கும் ஒரே நபர் சூர்யாதான். படிப்பதற்கு ஆசைப்பட்ட சூர்யா இப்போது 10வது படிக்கின்றார். தினமும் பள்ளியிலிருந்து திரும்பியதும் மெரினா கடற்கரையில் காஃபி விற்று பெற்றோருக்கு உதவி செய்கின்றார். ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு நேரமும் சுக்கு காப்பி சுண்டல் விற்கின்றார். கிடைக்கும் பணத்தை அப்படியே அம்மாவிடம் கொடுத்து விடுகின்றார் சூர்யா. அன்று நடந்த நிகழ்வை விகடன் நிருபரோடு இப்படி பகிர்ந்து கொண்டுள்ளார் சூர்யா.
விபரீதம்னு புரிஞ்சதும் நம்மால காப்பாற்ற முடியுமா, நாமளும் கடல்ல மாட்டிக்குவோமோங்கிற கேள்விகள் எழறதுக்கு முன்ன என் கால்கள் கடலை நோக்கி ஓடிருச்சு. ஆனா என்னால ஒரு அண்ணனை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. கண்ணு முன்னாடி உயிருக்கு போராடுறதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நாம மற்றவங்களுக்கு உதவினாத்தான் நமக்கு உதவ 4 பேரை கடவுளை அனுப்புவார். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் கடற்கரையில காப்பி விற்கிறதுல சம்மதம் இல்லைதான். நீ படிடான்னு தான் சொல்லுவாங்க, ஆனா குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து இதை செய்கிறேன். அதே சமயம் நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆகிடுவேன். அதுக்கு பிறகு எங்க கஷ்டமெல்லாம் பறந்துடும்
என்று சிறுவன் சூர்யா சொல்லியிருக்கின்றார். சூர்யாவுக்கு காலில் போட செருப்பு கூட இல்லை. சூர்யாவின் ஏழை தாய் விஜயா,
சூர்யாவின் எதிர்கால ஆசைக்கு அவன் சொல்கிற கடவுள்தான் வழிகாட்ட வேண்டும்
என்று கண்களில் வழிந்த நீரை துடைத்தபடியே சொல்லியிருக்கின்றார். அன்பு நேயர்களே, நல்லவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்பதுதானே நம்பிக்கை. ஆம், சூர்யா காப்பாற்றிய வசந்த் சென்னையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3வது ஆண்டு படிக்கின்றார். வசந்தின் அம்மா பிரபா சொல்லியிருக்கின்றார்,
சூர்யாவின் படிப்பு செலவு எங்களுடையது. கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்னு சொல்லுவாங்க, அது நெசமில்லப்பா. என் பையனை காப்பாத்தின சூர்யாதான் எனக்கு கடவுள். இப்ப எங்க குடும்பத்துல சூர்யாவும் ஒருத்தனாகி என் வயிற்றுல பிறக்காத பிள்ளையாயிட்டான். கஷ்டப்படுற சூர்யாவோட கனவு நல்லா படிக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அவனோட கல்வி செலவை நான் ஏத்துக்க போறேன். என் பையனை காப்பாத்தினதுக்கு நான் செலுத்துகிற நன்றி கடன் இதுதான். வாழ்நாள் முழுசும் செலுத்தினாலும் இந்த கடன் தீராதுப்பா
என்று பிரபா ஆனந்த கண்ணீருடன் விகடனுக்கு பேட்டி கொடுத்திருக்கின்றார். மனிதன் என்ற இணையதளத்தில் இச்சனிக்கிழமையன்று ஒரு நிகழ்ச்சி பிரசுரமாகியிருந்தது. அழுக்கடைந்த ஓரிடத்தில் விளையாடிக் கொண்டிருந்த ஓர் ஏழைச் சிறுவன் 50 ரூபாய் தாளை குப்பையில் கண்டெடுத்தார். 6 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் அதை வைத்துக்கொண்டு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் என்று கடைகளுக்குச் சென்றார். ஒருவர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை பார்த்து அந்த சிறுவனுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசை வந்தது. அந்த நேரத்தில் அந்த பக்கம் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனின் பந்து அருகிலிருந்த டீக்கடையில் விழுந்து கண்ணாடி டம்ளர்களை சுக்குநூறாக உடைத்துவிட்டது. அந்த டீக்கடைக்கார அம்மாவும் ஏழைதான், பதறினார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழைச் சிறுவன் தன்னிடமிருந்த 50 ரூபாயை எடுத்து டம்ளர்களை வாங்கி அந்த டீக்கடைக்கார அம்மாவுக்கு தெரியாமலேயே அவற்றை அங்கு வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பினார்.
இலங்கையின் வடக்கே போரினால் பாதிக்கப்பட்ட வன்னிப்பகுதியில் பெண்கள் மற்றும் சிறாரின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு உழைத்து வருகின்ற 49 வயது தவஸ்ரீ சார்லஸ் விஜயரட்னம் என்ற பெண் அனைத்துலக அமைதி விருதுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்று இஞ்ஞாயிறன்று பிபிசி கூறியுள்ளது. அன்பு நேயர்களே, நல்லவர்களுக்கு நல்ல எதிர்காலம் நிச்சயம் உண்டு. நாம் இந்நிகழ்ச்சியில் கேட்ட அண்ணன் அமுதன், 10வகுப்பு படிக்கும் சூர்யா, டம்ளர்கள் வாங்கிக் கொடுத்த சிறுவன் போன்றே நல்லது செய்யும் நல்லவர்களுக்கு நல்ல எதிர்காலம் நிச்சயம் உண்டு. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறு மூவேளை ஜப உரையில் சொன்னது போல,
quel veleno del voto che si insinua nelle nostre società basate sul profitto e sull'avere che illudono i giovani con il consumismo.
லாபத்தையும் உடமைகளை கொண்டிருப்பதையும் அடிப்படையாக கொண்டு இக்காலம் முன்வைக்கும் வெற்று வார்த்தைகளுக்கும் மதிப்பீடுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் எல்லாமே வீணாய்ப்போகும். வீணிலும் வீண், எல்லாமே வீண்.
ஆயினும் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை, தங்கள் எண்ணத்தால் செயல்களால் உயர்ந்த நிலை கொண்டவர்களை இந்த உலகம் எப்போதும் உயர்ந்த நிலையில் வைத்து வணங்க தவறுவதில்லை. அன்பர்களே, எனவே நாமும் நல்லவர்களாக வாழ முயற்சிப்போம். அல்லவை அகற்றி நல்லவை செய்வோம். நல்லவர்களுக்கு எப்போதும் நல்ல எதிர்காலம் உறுதியாக உண்டு.
அம்மா அம்மா, அன்பின் பனிமயமே, அருளே பொழியும் கணிகை பனிமயமே, அடைக்கலம்
நல்லவர்களுக்கு நல்ல எதிர்காலம். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.